பிரதிபன்னோபாது த்ரைகாரிக நிஷேத பிரதியோகித்வம். இது ரெண்டாவது வித்தியாசம். அதாவது எந்த வஸ்து எந்த இடத்துல இருக்கிறதாக தெரிகிறதோ அதே இடத்துல மூணு காலத்திலையும் இல்லை அப்படின்னு சொன்னா அது நிச்சயம் அர்த்தம். மூணு காலத்திலும் அது அந்த இடத்துல இல்லவே இல்லை. அந்த இடத்தை தவிர வேற இடத்துல அது இருக்குங்கிறது சாத்தியமே இல்லை. இருந்தால் இந்த இடத்துல இருக்கணும், அந்த இடத்துல கூட அது இல்லை. அப்படி சொன்னா என்னாச்சு? எங்கேயுமே இல்லை, எப்போதுமே இல்லைங்கிறது தான் ஆக்சுவல். எங்கேயுமே எப்போதுமே எது இருக்காதோ அதுதான் அசத்து. அசத்துக்கு லட்சணம் இது. சசசிருங்கம்னு சொன்னா அது ஒரு காலத்திலும் ஒரு இடத்துலையும் இருக்க முடியாது, அதனால சசசிருங்கம் அசத்துன்னு சொல்றோம். இப்போ மித்யாபூதமான பதார்த்தத்துக்கும் இதே லட்சணம் வந்து சேர்றது. எந்த இடத்திலுமே எந்த காலத்திலையுமே அது இல்லை. அப்படி சொன்னால் இதுக்கும் அசத்துவங்கிறது வரும், இதுவும் அசத்தாயிடும். ஆனால் மித்யா வேறு அசத்து வேறன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கு. அசத்துக்கும் மித்யாவுக்கும் வித்தியாசம் சொல்லிட்டு இருக்கு. ஆனால் எந்த வித்தியாசமும் சொல்ல முடியாத போல இருக்கு. அசத்வாபத்திங்கிற தோஷம் வரணும்னு நியாயாமத்துக்காரர்கள் ஒரு பிரபலமான பிரச்சனத்தை கேட்டிருக்கார். இப்ப அந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். சிலதான் ஆரம்பிக்கிறது கிரந்தம் மைவம் சர்வத்திர த்ரைகாலிக நிஷேத பிரதியோகித்வம் எத்யபி துச்ச அனிர்வாச்சியோகோ சாதாரணம் ததாபி குவசிதபி உபாது சத்வேன பிரதீத்தியனர்ஹத்வம் அத்தியந்தா சத்வம். இப்ப இந்த சித்திக்காரர் என்ன பண்றாருன்னா அத்தியந்த அசத்தனுடைய லட்சணம் என்னங்கிறது காமிக்கிறார். அந்த லட்சணம் இந்த மித்யாபூதமான பிரபஞ்சத்துக்கு வரல. நியாயாமத்துக்காரர் என்ன பண்ணாருன்னா அசத்துக்கு என்னென்ன லட்சணம் சொல்லலாம்னு ஒரு சில லட்சணங்கள்லாம் பார்த்து இந்த லட்சணங்கள்லாம் சொல்ல முடியாது, எந்த காலத்திலும் எந்த தேசத்திலையும் எது இல்லையோ அதுதான் அசத்துன்னு தான் லட்சணம் கடைசியா சொல்லி ஆகணும். அப்படி சொன்னால் இந்த லட்சணம் மித்யக்கும் வருது, மித்யாபூதமான பிரபஞ்சத்துக்கும் வருது, அதனால அசத்வாபத்தின்னு தோஷம் சொன்னார். சித்திக்கார் என்ன பண்ணாரு, இதை ரெண்டையும் பிரித்து விட்டுட்டார். அத்தியந்த அசத்துக்கும் மித்யாபூதத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அத்தியந்த அசத்துங்கிறது வேற, இது வேற. எப்படி இதை ஒத்துக்கிறேன், சர்வத்திர திரைகாலிக நிஷேத பிரதியோகித்துவங்கிறது துச்சத்துக்கும் அனிர்வாச்சியத்துக்கும் ரெண்டுக்குமே பொதுவானது. அனிர்வாச்சியம்னா பொய், மித்யா. துச்சம்னா அசத்து. இது ரெண்டுக்குமே இந்த லட்சணம் பொதுவாக இருந்தாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு. துச்சத்துக்கு என்ன லட்சணம்னு கேட்டா குவசிதத்யுபாது சத்துவேன பிரதீத்யனர்ஹத்வம். இது அத்தியந்தா சத்துவம். எந்த ஒரு இடத்திலும் அது இருப்பதாக தெரியாது. சத்துன்னு தெரியறதுக்கு யோக்கியதை இல்லாதது எதுவோ அதுதான் அசத்து. சத்தாக தெரியறதுக்கு எது யோக்கியம் ஆகாதோ அது அசத்து. அப்படி சொன்னா சசசிருங்கம் இதெல்லாம் ஆகும் அசத்து. என சசசிருங்கம் இருக்கிறதாக யாருடைய பிரதீதிக்கும் விஷயமாகாது, யாருக்கும் அது இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த பிரபஞ்சங்கிறது சத்தாகத்தான் தோன்றும். நமக்கு தோணும் போது எப்படி தெரிகிறது? பிரபஞ்சம் தெரியும் போது இருக்குன்னு தானே தெரிகிறது. சசசிருங்கம் இருக்குன்னு யாருக்காவது தெரிகிறதோ? அதனால அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு தெரிகிறதுக்கு எது யோக்கியமாகுமோ அது அசத்தாகாது. இப்போ இந்த பிரபஞ்சமும் ரஜ்ஜு சர்ப்பம் இத்தியாதி பிராதிபாசிக பிரம விஷயமான பதார்த்தமும் இருக்குன்னு தெரியறதுக்கு யோக்கியமாக இருக்கிறதுனால யோக்கியமாகிறபடியால அது அசத்தாகாது. அப்ப அசத்துக்கு என்ன லட்சணம்னு கேட்டா எது குவசிதப்யுபாது சத்வேன பிரதீதி அனர்ஹம். சத்துங்கிற பிரதீதிக்கு விஷயமாக யோக்கியத்தை இல்லாதது எதுவோ, எதற்கு இந்த யோக்கியத்தை இல்லையோ அதுதான் அசத்தது. யோக்கியதா அம்சம் சேர்த்திருக்கார். குவசிதப்யுபாது சத்வேன பிரதீதி அனர்ஹத்துவம். அது எதுக்காக கேட்டாருன்னா, சில சமயம் வந்து சத்தான பதார்த்தம் கூட சத்துங்கிற பிரதீதிக்கு விஷயம் ஆகாமல் போகலாம். ஆனால் பிரதீதிக்கு விஷயம் ஆகாட்டாலும் பிரதீதிக்கு விஷயம் ஆகிற யோக்கியதை அதுக்கு இருக்கும். அப்ப அந்த யோக்கியதைங்கிறது என்னன்னா சத் தாதாத்மியம் நிரூபணம் பண்றார். சத் சத்தோடு சத் பதார்த்தத்தோடு தாதாத்மியம் இருக்கு இருக்குமோ அந்த வஸ்து எல்லாம் சத்தாக தெரியும். எதற்கு அந்த தாதாத்மியம் இருக்காதோ அது சத்தாக தெரிய முடியாது. இப்போ பிரபஞ்சத்துல பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய சகல பதார்த்தமும் பிராத்திகாசிக வியாபகாரிக சாதாரணமாக எல்லா பதார்த்தங்களுமே சத்துன்னு ஒரு பதார்த்தத்தோட தாதாத்மியம் உள்ளதாக இருக்கு. ஆகையால இது எல்லாமே சத்துங்கிற பிரதீதிக்கு யோக்கியமானதாக ஆகிறது. ஆனா அசத்து சசசிருங்கிறது சத்தோட தாதாத்மியம் உள்ளதாக இல்லை. அதனால அது சத்துங்கிற பிரதீதிக்கு யோக்கியம் ஆகிறது இல்லை. அப்ப இப்ப என்னாச்சு, பிரபஞ்சத்தையும் அசத்தையும் பிரிச்சுட்டார். அதனாலதான் இந்த மிச்சாபூதம் இருக்கு, இது அகத்தை காட்டிலும் வித்தியாசமானது, அகத் பின்னமாகிறது. அதனால அகத்வாபத்தி அகத்தினுடைய லட்சணம் சர்வத்திரத்திரைக்காரிகிரகேத பிரதியோகித்துவம் சொல்லக்கூடாது. கொசித உபாது சத்வேன பிரதீதி அனர்ஹத்துவம்னு சொல்லணும். இப்படி சொன்னால் இந்த லட்சணம் அகத்துக்கு மட்டும்தான் இருக்கே தவிர பிரபஞ்சத்துக்கு இல்லை, அதனால வித்தியாசப்படுறதுன்னு பதில் சொல்றார். தசாபி க்வசிதத்யுபாதௌ சத்வேன பிரதீதி அனர்ஹத்வம் அத்யந்தாசத்வம் தச்ச சுக்திரூபே பிரபஞ்சே ச பாதாபூர்வம் நாஸ்தேவ இது ந துச்சத்வாபத்தி. இந்த பாதக ஜானம் வரத்துக்கு முன்னாடி பிரபஞ்சம் எப்படி தெரிகிறது, சத்தாகத்தானே தெரிகிறது. அதனால சத்வேன பிரதீதி யோக்கியத்துவம் அதுல இருக்கு. சுக்தி ரூபியத்துல கூட வியாபகாரிகத்துலதான் இல்லை, பிரபத்துக்கு விஷயமான சுக்தி ரூபியம் ரஜு சிற்பம் இத்தியாதிகள்ல கூட பாதம் வரத்துக்கு முன்னாடி சத்தாகத்தான் தெரியுது அந்த வஸ்து. அதனால சத்வேன பிரதீதி அருகத்துவம் தான் அங்க இருக்கே தவிர அனர்கத்துவங்கிறது கிடையாது. ஆகையால இது அசத்தை காட்டிலும் வித்தியாசமானது, அதனாலதான் சத் அசத் பின்னம் அனிர்வச்சனியம்னு சொல்றோம். அதான் சொல்றார், நத பாதா பூர்வம் சுக்திரூபியம் பிரபஞ்சோவா சத்வேன நப்ரதீயதே சத்வேன நப்ரதீயதே இது ந அப்படின்னா பிரதீயத்தே ஏவா, சத்தாகத்தான் தெரிகிறது. சத்தாக தெரியலேன்னு இல்லையே தெரியும் அப்படின்னு சொன்னாக்க சத்தாகத்தான் தெரிகிறது. ஆனால் சகசிருங்கம்னு ஒரு சமயமும் சத்தாக தெரியாது, அதனால வித்தியாசப்படுறது. ஏதேவா சதர்த்தகேன உபாதிபதேன சூச்சிதம். இப்போ ஒரு கேள்வி வருது, நீங்க அசத்துக்கு தனியாக ஒரு லட்சணம் பண்றீங்க, அசத்துக்கு லட்சணம் இந்த மாதிரி இப்பதானே சொல்றேன், சொல்ல ஒரு தடவை சொல்லியாச்சு இருந்தாலும் சொல்லலாம் வச்சுப்போம். ஆரம்பத்திலேயே சதசத்துக்கு லட்சணங்கிறதுலயே இதை சொல்லியிருக்கார், அசத்துக்கு இதெல்லாம் லட்சணம்னு. ஆனா அது அவருக்கு தெரியாது, பூர்வபக்ஷிக்கு தெரியாது என்ன சொல்ல போறாரு. ஆனால் இந்த லட்சணத்துல இந்த மாதிரி ஒரு தோஷம் வருதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் லட்சணத்தை மாத்திக்கிறதுங்கிறது சரியானது ஆக முடியாது. பிராச்சீனால் ஒரு லட்சணம் சொன்னார், அந்த லட்சணத்துல சத்தும் அசத்தும் இல்லை அப்படின்னு தான் கிடைச்சது. இப்ப சத்து அசத்துங்கிற பதார்த்தத்துக்கு நான் ஒரு அர்த்தம் வச்சுண்டு இந்த லட்சணத்துல தப்பு சொன்னேன். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, அந்த அசத்துங்கிற சப்தத்துக்கு புதுசா ஒரு அர்த்தத்தை கல்பனம் பண்ணி இப்படி சொல்லியாச்சுன்னா சரியா போயிடும்னு சமாதானம் சொல்றேன். இந்த சமாதானம் எவ்வளவு தூரம் சரியா வரும்னு பார்க்கணும். பிராச்சீனால் இந்த அர்த்தத்தை மனசுல நினைச்சாரா, இல்லாட்டா நான் இந்த தோஷம் சொன்னதுக்கு அப்புறம் நீ வந்து அந்த தோஷத்தை நிவாரணம் பண்றதுக்காக புதுசாக அசப்த அர்த்தம் நிர்வச்சனம் பண்ணிட்டாதான் ஆகும், அப்படி அப்படி இருக்கக்கூடாது. அப்ப நான் சொன்ன தோஷம் இருக்கத்தான் இருக்கு, அதை நிவாரணம் பண்றதுக்கு நீ வேற ஒரு வழியை கண்டுபிடிச்சியே தவிர இதுக்கு முன்னாடி சொன்னவாளுடைய அந்த வாக்கியத்துல அவளுடைய மதத்துல நான் சொன்ன தோஷம் இருக்கத்தான் இருக்குதுன்னு ஸ்திரமாகும். இதுக்கு நீ ஏதாவது ஒரு பதில் சொல்லியாகும், நான் சொன்னதான் அவளும் நினைச்சிருக்கா அப்படின்னு. இது ஒரு பிரபலமா ஆட்சேபம் பண்ற சதசத் விலக்கணங்கிறது இவருக்கு சொன்ன உடனே நிஜமாவே ஒரு மாதர் கேட்டார், இந்த மாதிரி லட்சணங்கள்லாம் நீங்க தானே பண்றீங்க, அத்வை சித்திக்காரர் தானே பண்றார், இதுக்கு முன்னாடி உள்ளவாள்லாம் இங்க பண்ணிட்டா பாமதிக்காரரோ அல்லது விவரணக்காரரோ இந்த மாதிரிலாம் ஒன்றும் அசத்துக்கு லட்சணம் சொல்லலையே அசத்துன்னு சொன்னா எங்கேயுமே எதுவுமே எப்போதுமே எது இல்லையோ அதுதானே அசத்துன்னு பிரசித்தமா இருக்கு. நீங்க லட்சணத்தை மாற்றி இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்காக நீங்க பண்ணிங்க லட்சணம் இது, அந்த லட்சணத்தில் நாங்க சொன்ன தோஷம் இருக்குத்தானே இருக்குன்னு கேட்கிறார். அதுக்கு சித்திகார சொல்றார், இல்ல இந்த லட்சணம் நான் என்னுடைய சொந்த அபிப்பிராயம் இல்லை, இது பிராச்சீனாரி சொன்ன அபிப்பிராயமே தான், அவாலும் இதை சூச்சனம் பண்ணியிருக்கா. எப்படி சூச்சனம் பண்ணியிருக்கார், விவரணத்திலேயே இந்த லட்சணம் சொல்லும் போது பிரதிபன்னோ பாகு திரைகாலிக நிஷேத பிரதியோகித்வம் அப்படின்னு உபாதின்னு ஒரு பதம் போட்டிருக்காரு. இந்த உபாதி பதத்தினுடைய சுவாரஸ்யம் என்னன்னு பார்த்தோம்னா, அவ நினைச்சிருக்கிறது இதுதான் அகத்து லட்சணம், அகத்துக்கு லட்சணம் இதுன்னு நல்லா புரியும். உபாதினா என்ன, ஜபாகுசுமம் உபாதின்னு சொல்றோம். எப்ப உபாதின்னு கேட்டா, அந்த ஸ்பட்டிகமானது சகப்பாக தெரியும் போது ஸ்பட்டிகத்துல சவப்புங்கிற அந்த தர்மம் இல்லை, அந்த ரூபம் இல்லை, ஆனால் புஷ்பத்துல இருக்கக்கூடிய சவப்பு அதுல பிரதிபலிச்சு தெரிகிறது. அப்ப அந்த புஷ்பத்தை உபாதின்னு சொல்றோம். உபாதிங்கிற சப்தத்துக்கு அர்த்தத்தை பார்த்தா என்ன கிடைக்கும்னு சொன்னா, உப உபானா சமீபே, சமீபத்துல இருக்கக்கூடிய வேற ஒரு பொருள்ல தன்னுடைய தர்மத்தை எது இருப்பதாக தெரிவிக்கிறதோ அது உபாதி. உப சமீபே ஆதீயத்தே ஸ்வதர்மஹா ஏன சக உபாதி, அதாவது அந்நற்ற ஸ்வதர்ம ஆசஞ்சகத்துவம் உபாதித்வம் அப்படின்னு சொல்றார். தன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணத்தை வேற ஒரு பதார்த்தத்துல இருப்பதாக தெரியறதுக்கு எது காரணமாகிறதோ அது உபாதி. குசுமத்துல புஷ்பத்துல அந்த சவப்புங்கிற நிறம் இருக்கு, ஆனா அது இப்ப ஸ்படிகத்துல தெரியறதுக்கு காரணமாகிறது அந்த புஷ்பம், அதனால இந்த புஷ்பத்தை உபாதின்னு சொல்றோம். ஆக பொதுவா உபாதி சித்தார்த்துக்கு என்ன அர்த்தம் கிடைக்கும்னா, அந்த உபாதியில இருக்கக்கூடிய தர்மம் வேற ஒரு இடத்துல தெரிகிறது. இது சாதாரணமா எல்லா இடத்துலையும் இதை பொதுவா சொல்லலாம். இந்த ஆர்த்ரேந்திர சஞ்சோகா உபாதி அப்படின்னு நையாய்க்கால் சொல்றாங்க. ஒரு தப்பான அனுமான பிரயோகம் பண்றது உபாதி சொல்வான் நடுவில், அதாவது தூமத்தை வச்சு அக்னி இருக்குன்னு கண்டுபிடிச்சால் இது சரி, ஆனா அக்னி எரியறதேன்னு அதை வச்சு தூமம் இருக்குன்னு கண்டுபிடிச்சால் அது தப்பு, அந்த வியாப்தி தப்பு. ஏன் தப்பு, எத்த எத்த வன்ஹி தத்திர தத்திர தூமஹா அப்படின்னு ஏன் சொல்லப்படாதுன்னு சொன்னா, இதுக்கு மத்தியில உபாதி இருக்கு. ஆர்திரேந்திர சஞ்சோக வத்வம் உபாதி அப்படின்னு வாசிக்கலாம். சோபாதி கோஷேத்துரு வியாபித்வாசித்த ஆர்திரேந்திர சஞ்சோகம்னு சொன்னா, ஈரமான இந்தனத்துக்கும் அக்னிக்கும் உள்ள சஞ்சோகம், இது இருந்தால்தான் புகை வரும், இது இல்லாம இருந்தா புகை வரணுங்கிற அவசியம் இல்லை. அதனால அக்னி இருந்தால் புகை வரும்ங்கிறது ஒன்றும் நியத்தம் இல்லை, அதுல ஈரத்தன்மை இருந்தா தான், இந்தனத்துல ஈரத்தன்மை இருந்தா தான் அப்போ புகை வரும். இது சாதாரண ஒரு நியமம் இருக்கு. அதனால இந்த தூமம் இருக்கு, தூமம் இருந்தால் நிச்சயமா அங்க ஆர்திர இந்தன சஞ்சோகம் இருந்தாலும், அது இல்லாட்டா அக்னி இருந்தாலும் அங்க ஒன்றும் தூமம் வர வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப மத்தியில இங்க ஆர்திரேந்தன சஞ்சோகம் இருக்கு, இதை உபாதியாக சொல்றாங்க. இது எப்படி உபாதின்னு கேட்டா, வாஸ்தவமா இந்த ஆர்திரேந்தன சஞ்சோகத்துல தான் தூமத்தினுடைய வியாப்தி இருக்கு, ஆனா இது இப்போ வங்கியில அந்த வியாப்தியை இருக்கும்படியாக காமிக்கிறது. அதாவது பார்க்கிறவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த பிராந்தன் பிராந்தி உள்ளவன் என்ன நினைக்கிறான்னா, அந்த வன்னியில தூமத்தினுடைய வியாப்தி இருக்கிறதாக நினைச்சு அவன் இந்த மாதிரி அனுமான பிரயோகம் பண்றான், வன்னியை வச்சுண்டு தூமத்தை அனுமானம் பண்றான். இப்போ தூமத்தினுடைய வியாப்தி எங்க இருக்குன்னா ஆர்திரேந்திர சஞ்சோகத்துல இருக்கு, அந்த வியாப்தி இவனுக்கு வன்னியில தெரியறது, அதை கொண்டு அவன் வன்னியை வச்சுண்டு தூமத்தை அனுமானம் பண்றான்னு பிரயத்தனம் பண்றான், வன்னியில இல்லையா அது. அப்ப உபாதிங்கிறது தன்னிடத்துல இருக்கக்கூடிய ஒரு தர்மத்தை, ஒரு குணத்தை வேற ஒரு பதார்த்தத்துல, தனக்கு சமீபத்துல இருக்கக்கூடிய இன்னொரு பதார்த்தத்துல தெரிவிக்கக்கூடியது, இதுதான் உபாதி சப்தத்துக்கு அர்த்தம். இப்ப இவா என்ன நினைக்கிறா, பிராச்சீன பிரதிபந்தோ பாகு அப்படின்னு உபாதி சப்தத்தை பிரயோகம் பண்ணிட்ட. இங்க உபாதி உபாதின்னு எதை எடுத்துக்க போறோம் அப்படின்னு கேட்டா, இந்த சர்வ பிரபஞ்சத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய பிரம்மம், ஏன்னா நேக நானாஸ்தி கிஞ்சன இந்த ஸ்ருதியை வச்சுன்னு தானே வித்தியாசம் சொல்ல போறோம். அந்த ஸ்ருதியில இகன்னு சொல்லி பிரம்மத்தை தானே சொல்றது, எல்லா பிரபஞ்சத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய ஒரு பிரம்மம் இருக்கே, அதை இங்க உபாதி சப்தத்தினால வாங்கிக்கிறோம். இது ஏன் உபாதி ஆகிறதுன்னு சொன்னா, இந்த பிரம்மத்துல இருக்கக்கூடிய ஒரு சத்தையானது பிரபஞ்சத்துல தெரியும்படியாக இந்த பிரம்மம் செய்யறது, இந்த பிரபஞ்ச இந்த பிரம்மத்துல இருக்கக்கூடிய ஒரு அபாத்தியத்தன்மை இருக்கு, அபாத்தியத்துவம், இது பிரபஞ்சத்துல தோணும்படியாக இந்த பிரம்மம் செய்கிறது, அதுக்கு காரணமாக இந்த பிரம்மம் இருக்கு. அதாவது சாதாரணமா சொல்லுவா, ஆரோக்கியத்துக்கு தனியாக சத்தை கிடையாது, அதிஷ்டானத்துல உள்ள சத்தை தான் அங்க சத்தையாக தெரிகிறது அப்படின்னு சொல்லுவா இல்லையா. இப்ப அதிஷ்டானம்ங்கிறது பிரம்மமானதுனால பிரம்மத்தினுடைய சத்தையானது ஆரோபிதமா அதுல ஆரோபணம் பண்ணப்பட்ட பிரபஞ்சத்துல தெரியறது, அப்ப இது பிரம்மம் உபாதி. சொல்றாரு, அஸ்தி பாதி பிரியம் ரூபம் நாமச்சே தியம்ச பஞ்சகம் ஆத்யந்திரயம் பிரம்ம ரூபம். அப்ப இந்த பிரம்மங்கிறது தன்னிடத்துல இருக்கக்கூடிய தர்மத்தை அந்த பிரபஞ்சத்துல தெரியும்படியாக பண்றது, அதுக்கு காரணமாகிறதுங்கிறதுனாலதான் உபாதின்னு சொல்லி. சரி, இதுலயும் என்ன கிடைச்சது, ஒரு ஆதாரத்துல இங்க நமக்கு எந்த தர்மம் தெரிவிக்கிறதாக நாம நினைக்கிறோம்னா சத்தா அப்படிங்கிற ஒரு தர்மம் இங்க தெரியறது, தன்னிடத்துல இல்லாத தர்மம் அதுல இருந்து இதுல தெரியறதுன்னு விவசிக்கிறோம். இதுல என்னாச்சு, மித்யா பதார்த்தத்துக்கு சொன்ன லட்சணத்துல அதிஷ்டானத்துல இருக்கக்கூடிய சத்தையானது இதுல பாதிக்கும் அப்படிங்கறத இந்த உபாதி பதத்தினால அந்த பெரியவாழ்லாம் தெரிவிச்சதுனாலே அசத்தை காட்டிலும் இது வித்தியாசமானதுன்னு தெரிவிச்சுட்டாங்க. அசத்து இருக்கே அதுல சத்தைங்கிறது பாசிக்கவே பாசிக்காது, இதுலயோ இந்த அனிர்வாக்கியம் மித்யா இருக்கே இதுலயோ அதிஷ்டானத்துல இருக்கிற சத்தை பாசிக்கும், அதனால அசத்தை காட்டிலும் இது வித்தியாசப்படுறது அப்படிங்கறத சூச்சனை பண்ணினாலாம். அப்ப இதுல என்ன கிடைச்சது, அசத்தினுடைய லட்சணம் அவ என்ன நினைக்கிறா கேட்டா, சத்தாக பாசிக்கவே முடியாது, தன்னிடத்துலதான் சத்து கிடையவே கிடையாது, வேற ஒரு பதார்த்தத்துல இருக்கிற சத்தைய கொண்டு கூட அந்த அசத்தானது சத்தாக பாசிக்க முடியாது, ஆகையால சத்துவேன பிரதீதி யோக்கியத்தையே அந்த அசத்துக்கு கிடையாது. அவ வாயால சொல்லலையே தவிர நான் சொன்ன இந்த லட்சணத்தை அவ நினைச்சிருக்கா. கொசிதப்தி உபாது சத்துவேன பிரதீதி அனர்ஹத்துவங்கிறது தான் அசத்துக்கு லட்சணம் அப்படிங்கறத அவ நினைச்சிருக்கா. அதனாலதான் அதை காட்டிலும் இந்த மித்யாபூதத்தை வித்தியாசப்படுத்துறதுக்காக இதனுடைய லட்சணத்துல பிரதிபன்னோ பாது திரைகாலிக நிஷேத பிரதியோகித்வம் அப்படின்னு உபாதி சப்தத்தை போட்டிருக்கா அப்படின்னு கொண்டு வர. ஏததேவ சதர்த்தகேன உபாதிபதேன சூச்சிதம். பிரதிபன்னோ பாதுங்கிற உபாதி சப்தத்துக்கு இதுதான் அர்த்தம், தன்னிடத்துல இருக்கக்கூடிய சத்ங்கிற தர்மத்தை வேற இதுல காமிக்கிறது. சூன்யவாதிகி சததிஷ்டானகபிரம அனங்கீகாரேண க்வசிதப்யுபாதௌ சத்வேன பிரதீத்யனர்ஹரூப அசத்வைலக்ஷண்யஸ்ய சுக்திரூபே பிரபஞ்சே ச அனங்கீகார. பிரபஞ்சம் அசத்தாக இருந்தாலும் அது பிரமத்துக்கு விஷயமாக தெரியலாம், இது சூன்யவாதி மதம். பிரபஞ்சத்தை மித்தியன்னு சொல்ல வேண்டியதில்லை, மித்தியன்னு சொன்னால் அசத்துக்கு பரியாது, மித்தியையும் அசத்தும் வேறு இல்லை, பிரமத்துக்கு எது விஷயமா இருந்தோ அது மித்யா அதுவே அசத்து அப்படின்னு சூன்யவாதிகள் சொல்றாங்க. அந்த சூன்யவாதிகளுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம், நீயும் அதே மாதிரி சொல்ல வேண்டியதானேன்னு ஒரு ஆட்சேபம். அதுக்கு இவர் சொல்றார், இல்லை சூன்யவாதிக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்கு, இந்த உபாதி சப்தத்தினாலேயே அந்த வித்தியாசம் தெரியப்படுறது. உபாதின்னு சொன்னா அதிஷ்டானம் சத்தியமாக இருக்கு, அந்த சத்தியமான அதிஷ்டானத்துல அசத்து ஆரோக்கிதமாயி அதுவும் சத்தியமாக தெரியறது அப்படின்னு கொண்டு வந்தோம். ஆனா சூன்யவாதி மதத்துல சத்தியமான அதிஷ்டானங்கிறதே ஒண்ணு கிடையாது, அதிஷ்டானமும் சத்தியம் எல்லாமே மொத்தம் அசத்தியம். சூன்யம்ங்கிற சப்தத்துக்கு எப்படி அர்த்தம் பண்றான்னு கேட்டா, மித்தியின்னு அர்த்தம் பண்றான், எது இல்லையோ, இல்லைன்னா பொய்யோ, அதுதான் சூன்யம். சூன்யம்னா பிரதீதிக்கே விஷயம் இல்லைங்கிற அர்த்தம் இல்லை, அவ சொல்ற சூன்யம் இருக்கு பிரதீதிக்கு விஷயமாக இருக்கு, ஆனால் அது மித்ய. ஆனால் அது மித்யன்னு சொன்னால் அது வந்து சத்தியமாக தெரியறதுக்கு அதுக்கு அதிஷ்டானம் ஏதாவது ஒண்ணு இருக்கும்னு கேட்டா கிடையாது, அதனாலதான் அவ சூன்யவாதின்னு சொல்றான். மித்தியான பதார்த்தத்தை அத்வைதிகளும் ஒத்துக்கிறா, அவளும் மாத்தமிக்காள் இந்த பௌத்தாலும் ஒத்துக்கிறார், சூன்யவாதிகளும் ஒத்துக்கிறார். ஆனால் அத்வைதிகள் அந்த மித்யாபூதமான பதார்த்தத்தோடு ஒரு சத்தியமும் சேர்ந்திருக்கு, அதிஷ்டானமானது சத்தியானதே மிதுனீ கிருத்தியான்னு இவா சொல்றான். அவ என்ன சொல்றானா, அப்படி ஒன்றும் சத்தியம்னு ஒன்று வேண்டியதில்லை, எல்லாமே மித்தியா இருக்கலாம், ரஜ்ஜு சர்ப்பமா தோன்றது, ரஜ்ஜு என்ன சத்தியமா என்ன, ரஜ்ஜும் ஒரு பொய் தானே, ரஜ்ஜு ஒரு ஒரு பொய்யில இன்னொரு பொய் வருது, நமக்கு இங்க போனோம்னா நமக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கலாம், ஆனா சொப்னத்துல பார்க்கும்போது சொப்பனத்துல ஒரு பொய்யை இன்னொரு பொய்யா பவிக்கலாமே. சொப்பனத்துல ஒரு ரஜுவா பார்த்த ஒரு ரஜுவை இவன் வந்து சர்ப்பமாக பார்க்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ரஜுன்னு தெரிஞ்சு போறது. இப்ப என்ன சொல்லணும், அந்த ரஜுவும் பொய், அந்த ரஜுவை சர்ப்பமாக பார்த்தானே அந்த சர்ப்பமும் பொய், எல்லாமே பொய் தானே. அதே மாதிரி எல்லா பிரமத்தையும் வச்சுக்கலாம்னு அவன் சொல்றான். ஆக சத்தியமான அதிஷ்டானம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு அவன் சொல்றான். நாங்க அப்படி சொல்லல, எங்களுக்கு சத்தியமான அதிஷ்டானம் எல்லா இடத்திலையும் உண்டு, அதனால சூன்யவாதிக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்கு. சூன்யவாதிகி சததிஷ்டானக பிரம அனங்கீகாரேன, சப்த அதிஷ்டானமாக கொண்ட பிரமம் இது அவளுக்கு கிடையாது. அதனால குவச்சிதபி உபாதோ சத்வேன பிரதீத்யனர்ஹ ரூப அசத்வைலக்ஷண்யஸ்ய சுக்திரூபே பிரபஞ்சேச்ச அனங்கீகாரா. சுக்திரூபத்திலும் பிரபஞ்சத்திலும் அவளுக்கு இந்த அசத்வைலக்ஷண்யம் கிடையாது, அதனால அவள் அசத்து தான் அவா மதத்துல. ஏன்னா அந்த சத்தாராத்மிங்கிற சத்துனே ஒண்ணு இல்லாததுனால சத்தாராத்மிங்கிற யோகியத்தை அவளுக்கு எந்த பதார்த்தத்திலயுமே இல்லை, அதனாலதான் அவள் எல்லாத்தையுமே அசத்துன்னு சொல்றா அப்படின்னு இது இந்த ஆட்சேபத்துக்கு பதில் சொல்லிவிட்டார். இதுக்கு மேல வேற சில்லறையா சின்ன சின்ன கேள்விகள், இது வந்து இவர் நியாயவாதக்காரர் வந்து கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, இது சாதாரணமா தார்க்கிக்காரர் அவளே லட்சணத்தை பரிஷ்காரம் பண்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒவ்வொரு தளமா சேர்க்கறதுக்காக அதுல வந்து ஆட்சேபம் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கெல்லாம் அவளை எப்படி வாரணம் பண்ணுங்கிறதையும் அவளை சொல்லி கொடுத்துருவான். அந்த மாதிரி சின்ன சின்ன ஆட்சேபங்களை இப்போ எடுக்கிறார். என்ன சொன்னதாக ஆச்சு, நன் தேவம் சதி யாவத் சத் அதிகரணக அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் பரியவசிதம். இப்ப நீங்க சொன்னதுலேன்னு எனக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்டா, அது இருக்கிற இடத்துலயே இல்லைன்னாச்சா நீங்க சொல்லிட்டு, அது எங்க இருக்குன்னு தெரியறதோ அங்கேயே இல்லை. அப்பனா எங்க இருக்கிறதா தெரியலையோ அங்க இல்லைங்கிறது ஏற்கனவே சித்தம். ஆனா அதனால சத்தாக இருக்கக்கூடிய எதிலையுமே எது இல்லையோ அது மித்யா. யாவத் சத் அதிகரணக அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம், சத்துன்னு மித்யாபூதங்கிறது சப்பதார்த்தத்துல இல்லை அப்படின்னு சொன்னதாக இல்லையா. உபாதியில பிரதிபன்னோபாதினா சத்து, அது எங்க தெரியறதோ அப்பேற்பட்ட அதிகரணமா இருக்கக்கூடிய சத்தில் அது இல்லை, இதுதான் நீங்க சொன்னதாச்சு. இப்படி சொன்னால் தார்க்கிகன் இந்த இடத்துல ஒரு சித்தசாசனம் தோஷம் சொல்லுவான். இந்த அனுமானத்துல சித்தசாசனம்ங்கிற தோஷம், அதாவது நீ எதை சாதிக்கணும்னு நினைக்கிறியோ இந்த சாத்தியம் எனக்கு ஏற்கனவே சித்தமாக இருக்கு. எங்க சித்தசாசனம் சொல்றது, ககனாதிஷு கேவலான்வை அத்தியந்தாபாவ பிரதியோகிஷு ககனாதிஷு தார்க்கிகானாம் சித்தசாதனம். இந்த ஆகாசம் இருக்கே, இந்த ஆகாசம் எங்கேயாவது இருக்கோ, எங்கேயுமே அது இல்லை அப்படின்னு சொல்றான். அசத்துங்கிற அபிப்பிராயம் இல்லை, அசத்துன்னு அதுக்கு அர்த்தம் இல்லை. ஆகாசம் எந்த எங்கேயுமே இல்லை, அது அவிருத்தி அப்படின்னு தார்க்கிகன் சொல்லுவான். அப்படின்னா ஆகாசங்கிறது ஒரு அசத்து போல இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். எங்கேயும் இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன தாத்பரியம்னு கேட்டா, ஆகாசத்துக்கு ஆதாரமாக எதுவுமே இல்லை. ஆகாசத்துக்கு ஒன்னு ஆதாரமா இருந்தால் அந்த ஆதாரத்துல ஆகாசங்கிறது இருக்கும். ஆகாசத்துக்கு ஆதாரம் இல்லாததுனால அது எந்த ஒரு அதிகரணத்திலையுமே இல்லை. ஒரு இடத்துல ஒரு வஸ்து இருக்குன்னு சொன்னால் அந்த வஸ்துவுக்கும் அந்த ஆதாரத்துக்கும் ஆதாராதேய பாவம் இருக்கணும். பூதலே கடகா அப்தி அப்படின்னு சொல்றோம். இந்த பூமியில கடம் இருக்கு அப்படின்னு எப்ப சொல்லலாம், அந்த கடத்துக்கு அந்த பூமி ஆதாரம் ஆகும்போது தானே சொல்லலாம். அந்த கடத்தை இப்படி தூக்கி பிடிச்சு விட்டோம்னா பூமியில இருக்குன்னு சொல்லலாமோ, இல்ல பூமியில இப்ப இல்லைன்னு சொல்லலாம். பூமிக்கும் அந்த கடத்துக்கும் ஆதாரத்துக்கும் ஆதேயத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருந்தாத்தான் அந்த வஸ்துவை அந்த ஆதாரத்துல இருக்கிறதாக சொல்லலாம். இல்லாட்டா அது அதுல இல்லை, அந்த ஆதாரத்துல இல்லைன்னு சொல்லணும். சரி, அந்த ஆதாரத்துக்கும் அந்த ஆதேயத்துக்கும் உள்ள சம்பந்தம் இருக்கே, அதுல சில சம்பந்தம் தான் இது ஆதேயம்னு சொல்றதுக்கு யோக்கியமாக இருக்கான். அப்படின்னா இதை எப்படி சொல்றதுன்னு கேட்டா, இந்த சம்பந்தத்தை ரெண்டு இதுல தான் பிரிச்சிருக்க, விருத்தி நியாமகம் விருத்தி அநியாமகம் அப்படின்னு ரெண்டு விதமா பிரிச்சிருக்கேன். இப்ப இந்த கடிகாரம் இருக்கு, இந்த கடிகாரம் இந்த தரையில இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா இந்த தரைக்கும் இந்த கடிகாரத்துக்கும் சம்பந்தம், எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டா இது என்னோட கையோட சம்பந்தப்பட்டிருக்கு, என்னோட கை என்னுடைய சரீரத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு, என்னோட சரீரம் அந்த பூதலத்துல சம்பந்தப்பட்டிருக்கு. அப்படியானால் பரம்பரையா ஒரு சம்பந்தம் அதுக்கு இருக்கத்தான் இருக்கு, பரம்பரா சம்பந்தம். எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த சம்பந்தத்தை கொண்டு நான் இந்த கடிகாரமானது இந்த பூதலத்தில் இருக்கிறது சொல்ல முடியும். பூதலத்துக்கும் இந்த கடிகாரத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, அது இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா இந்த சம்பந்தம் அதுக்கு உபயோகம் இல்லை. எப்ப சொல்லலாம்? இப்ப சொல்லிட்டேன்னு இப்ப சொல்லிடலாம். இப்ப நேரடியா இந்த சஞ்சோகம் இருக்கு, இந்த சஞ்சோக சம்பந்தம் வந்தால் இந்த பூதலத்தில் இந்த கடிகாரம் இருக்கு. தூக்கி பிடிச்சிட்டேன்னா ஏதோ ஒரு சம்பந்தம் இருந்தும் அதை நான் வந்து பூதலத்துல இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஆக அந்த பூதலத்துக்கும் பூதலங்கிற அதிகரணத்துக்கும் இதுக்கும் ஒரு விசேஷமான சம்பந்தம், ஒரு சில சம்பந்தங்கள் இருந்தால் அந்த ஆதாராகிய பாவம் சொல்லலாம், ஒரு சில சம்பந்தம் இருந்தால் சொல்றது இல்லைன்னு வச்சுருக்கோம். இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, இந்த சஞ்சோகத்துல கூட இதுவும் சொல்லிட்டு போயிடுறேன், இந்த சஞ்சோகத்துல கூட பல விதம் இருக்கு. ரெண்டும் ஒட்டின் இருக்கேங்கிறதுக்காக ஆதாராகிய பாவம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்ப இந்த ரெண்டு விரல்கள் இப்படி ஒட்டின் இருந்தால் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆதாராகிய பாவம் கிடையாது, இப்படி ஒட்டிண்டா கூட கிடையாதுதான். விரல்கள் ரெண்டு ஒட்டின்டா ஆதாராகிய பாவம் இல்லை. ஆனா அந்த விரலோட இன்னொன்று ஒட்டிருந்தோம்னா இப்ப ஆதாராகிய பாவம் உண்டு. இதெல்லாம் வந்து அவளுடைய அனுபவம் அந்த பிரதீதியை வச்சுட்டு தான் தீர்மானம் பண்றது. இந்த விரல் இல்லாட்டா இந்த வஸ்துவானது இங்க நிக்கவே முடியாது, கீழே விழுந்துரும் அப்படின்னு இருந்தால்தான் அந்த வஸ்துவ ஆதாரம்னு சொல்லலாம். அதே மாதிரி கீழே இருக்கிறது தான் ஆதாரம், மேல இருக்கிறது தான் ஆதாயங்கிறதும் கணக்கு கிடையாது. அந்த மேல பள்ளி மேல ஏறும்போது சவத்துல ஏறும்போது அந்த சவறு தான் ஆதாரம், பள்ளிங்கிறது ஆதாயம், இந்த கணக்கெல்லாம் வச்சுட்டு இருக்கான். இப்படி பார்க்கும்போது இந்த ஆகாசத்துக்கு எது ஆதாரமாகும்? ஒண்ணுமே ஆதாரமாகாது. ஏன்னா அது இது எல்லா இடத்துலயும் ஆகாசம் இருந்துருக்கு, இதுக்கு ஆதாரமாக எதுவுமே சொல்லும். ஆகாசத்தோடு எல்லா பதார்த்தமும் சம்பந்தப்பட்டிருக்கு. அந்த விபுன்னு சொன்னா அதுக்கு என்ன லட்சணம் சொல்லுவானா, சர்வ மூர்த்த திரவிய சஞ்சோகித்வம் விபுத்வம். எல்லா திரவியத்தோடையும் ஒரே சமயத்துல சம்பந்தப்பட்டிருக்கு சஞ்சோகம். ஆனால் எதுவுமே ஆகாசத்துக்கு ஆதாரம் இல்லை, ஆதாரம் ஆகாததுனாலே இந்த ஆகாசம் எங்கேயும் இல்லை, ஒரு இடத்தில் இல்லை, ஒரு ஆதாரத்தில் அது இல்லை சொல்லலாம் இல்லையா. அப்ப எல்லா இடத்துலயும் ஆகாசத்து அத்தியந்த அபாவம் இருக்கு, அந்த அபாவத்துக்கு பிரதியோகி ஆகாசமாகும். அப்ப நீங்க சொன்ன லட்சணம் வந்துவிட்டேன், எல்லா இடத்துலையும் எப்பவுமே இல்லை தானே ஆகாசம், எப்பவுமே விபுதானே அது அவிருத்தி பதார்த்தம்னு சொல்றது. இதெல்லாம் விருத்தி, ஒரு ஆதாரத்தோடு சேராத பதார்த்தம், ஆதாராகிய பாவம் இல்லாத பதார்த்தம், அவிருத்தி பதார்த்தம்னு சொல்லுவா. இதெல்லாம் வந்து அதுல வந்து சித்தசாதனம் வரும். நீ என்ன சொன்ன, எந்த இடத்திலும் அதாவது எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய அத்தியந்தாபாவத்துக்கு எது பிரதியோகியோ அது மித்யா அப்படின்னு சொன்னேன். அப்படி சொன்னால் ஆகாசமும் எந்த இடத்திலும் இல்லாததுனால அதுக்கு பிரதியோகியான ஆகாசமும் மித்யன்னு ஆயிடுமே. ஆனா ஆயிட பொறுத்து இப்ப என்ன அப்படின்னு கேட்கலாம். இல்ல, இது மித்யா இல்ல, ஆகாசம்ங்கிறது சத்தியம். இந்த இதை சுச்சின்னு நாம மித்யாத்தம் சொல்ல முடியாது இல்லையா. இது அவா மட்டத்திலையும் எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கணும். அந்த மாதிரி மித்யாத்வத்தை நாம சொல்லணும். இல்லாட்டா என்ன ஆகும்னா, இந்த ஆகாசம் எப்படி சத்தியமாக இருந்துட்டே, என் மதத்துல சத்தியமாக இருந்துட்டே ஒரு நிராதாரமாக இருந்துட்டு இருக்கோ, அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் எல்லாமே சத்தியமாக இருந்துட்டே நிராதாரமாக இருக்குன்னு சொல்லலாமே. நீ சொன்ன அந்த சாத்தியத்தினால பிரபஞ்சத்துல மித்யாத்வம் சித்திக்காமல் அது எந்த ஆதாரத்தையும் கொள்ளாமல் நிராதாரமாக நிற்கிறது அப்படின்னு சொன்னதாக ஆகலாமே இல்லையா. அதனால நீ சொன்ன சாத்தியத்துல ஏதோ குறை இருக்கு, இதை நீ திருத்திக்கணும், இதை நீ பரிஷ்காரம் பண்ணணும், அதனால இந்த லட்சணம் சரிபட்டு வரலன்னு சொல்றார். ததாச்ச கேவலான்வை அத்தியந்தாபாவ பிரதியோகிஷு ககனாதிஷு தார்க்கிகானாம் சித்தசாதனம். நீ இவ்வளவு மாத்திரம் சொன்னேன்னா உன் சப்தத்திலேருந்து வரக்கூடிய அர்த்தத்தை எடுத்து பார்க்கும்போது இந்த சாத்தியம் இந்த லட்சணம் தப்பா இருக்கு. ஏன்னா ஆகாசத்திலையும் வருது சித்தசாதனம்னு சார்பும் சொல்லிட்டு போவான். அப்போ இதுக்கு அவர் கொஞ்சம் பரிஷ்காரம் பண்ற, ஆகாசத்திலேருந்து மாத்திருக்கு. எத் அதிகரணம் எத் சத்து தன்னிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் சத்தியமித்யாத்வம் இது விவக்ஷாயாம். இப்ப ககனத்துல இந்த இந்த தோஷத்துக்கு ஒரு வாரணம் பண்ணிட்டேன். எந்த வஸ்துவுக்கு எது அதிகரணமாகுமோ அந்த அதிகரணத்திலேயே அது முக்காலத்திலையும் இல்லை அப்படின்னு தான் லட்சணம், பொய்யுக்கு லட்சணம். இப்ப ஆகாசத்தை நாம எடுத்துட்டோம்னா ஆகாசத்துக்கு அதிகரணமே கிடையாதே, அதிகரணம்னா ஆதாரம், ஆதாரோதிகரணம். எந்த வஸ்துவுக்கு எது ஆதாரமாகுமோ அந்த ஆதாரத்திலேயே அது முக்காலத்திலையும் இல்லை, அந்த ஆதாரத்துக்கு அது பிரதியோகியாகிறது, இதுதான் மித்யா அப்படின்னு சொல்லலாமே. இப்ப இப்ப தார்க்கிக்கம் ஒண்ணும் பேச முடியாது. ஏன்னா ககனத்தை எடுத்துட்டு வச்சுட்டுதான் சொல்றதுக்கு இல்ல, ககனம்னா ஆகாசம் இருக்கு, ஆகாசத்துக்கு ஆதாரமே ஒண்ணு பிரசித்தம் இல்லையே, அதனால அந்த ஆகாசத்தை எடுத்துக்க முடியாது. இந்த லட்சணம் ஆகாசத்துக்கு வந்ததுன்னு அவனால சொல்ல முடியும். ஆகாசத்துக்கு வரணுமானால் ஆகாசத்துக்கு ஒரு ஆதாரத்தை சொல்லி அந்த ஆதாரத்துல ஆகாசத்தினுடைய அபாவம் மூணு காலத்திலும் இருக்கு பாரு, அதனால இந்த லட்சணம் வந்திருக்கு ஆகாசத்திலேன்னு சொல்லணும். ஆனா ஆகாசத்துக்கு ஆதாரம் இல்லாததுனால இந்த லட்சணம் அங்க வராது, இப்ப இந்த தோஷம் இல்லை. ஆனால் வேற ஒரு தோஷம் சொல்றேங்க, அதிகரண பதையின அவிருத்தி நிராகரணேபி சயோக சம்பந்தேன சமவாய சம்பந்தேனவா எத் கட்டாதிகரணம் சமவாய சம்பந்தேன சயோக சம்பந்தேனவா கடஸ்ய தன்னிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகிதையா சர்வேஷு விற்பி மத்து துருத்தரம் சித்த சாதனம். இப்ப வேற விதமா சித்த சாதனம் சொல்லுவேன், எல்லாருக்குமே சித்த சாதனத்திலேயே தப்பிக்க முடியாது. இப்போ சித்த சாதனம் இருக்கதான் இருக்கு, தோஷம் இருக்கு. இது தாக்குதல் பண்ற ஒரு விளையாட்டு, எப்பவுமே ஒரு சின்ன லட்சணத்தை சொல்லிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா பரிஷ்காரம் பண்ணிட்டு வரைச்ச எந்தெந்த மாதிரிலாம் அதுல தோஷம் வரும்னு காமிச்சு அதை யாருக்கு அதை நிவர்த்தி பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒன்னா சேர்த்துன்னு வருவா, கொஞ்சம் கொஞ்சமா பரிஷ்காரம் பண்ணிட்டு வருவாங்க. இதுல என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு இடத்துல ஒரு வஸ்து இருக்குன்னு சொன்னால் அந்த ஆதாரத்துக்கும் அந்த வஸ்துவுக்கும் ஒரு சம்பந்தம் சொல்லலாம். இப்ப என்னன்னா அந்த சம்பந்தேன, அந்த சம்பந்தத்தினால அது இருக்கு, அங்க இருக்கு. வேறு அந்த சம்பந்தத்தை கொண்டுதான் அது அங்க இருக்கு, வேறு ஒரு சம்பந்தத்தை கொண்டு அந்த வஸ்து அங்க இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா. இப்ப இந்த கடிகாரமானது கடிகாரத்துக்கு இந்த அதுக்கு ஆதாரம் இருக்கே அதுக்கும் கடிகாரத்துக்கும் சம்யோகம்ங்கிற சம்பந்தம் ரெண்டு சேர்றது. ஆனால் சில இடத்துல சம்யோகத்தை தவிர வேற சில சம்பந்தங்கள் சொல்வா, சமவாய சம்பந்தம்னு சொல்வா. ஒரு கட்டம் எடுத்துட்டோம்னா கட்டம்ங்கிறது கட்டத்தினோட கட்டம்ங்கிறது ஒரு காரிய திரவியம், இது ஒரு அவயவி, பல அவயவங்கள் சேர்ந்து உண்டான ஒரு திரவியம். இந்த திரவியம் அதை உண்டா அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அவயவங்கள்ல இருக்கு, அந்த அவயவங்களுக்கும் அந்த கட்டத்துக்கும் சமவாய சம்பந்தம்னு சொல்வார். அந்த அவயவியான கட்டத்துக்கும் வேற பூதலாதிகளுக்கும் சம்யோக சம்பந்தம்னு சொல்வார். இப்போ பூதலத்துக்கும் கட்டத்துக்கும் சமவாயங்கிற சம்பந்தம் கிடையாது, அதே மாதிரி கட்டத்துக்கும் அதனுடைய அவயவமான கபாலங்களுக்கும் சமவாயங்கிற சம்பந்தம் தானே தவிர சம்யோகங்கிற சம்பந்தம் கிடையாது. ஒரு சம்பந்தம் இங்க இருக்கு, ஒரு சம்பந்தம் அங்க இருக்கு. அது பொதுவாகவே சொல்லலாம், ரெண்டு பேருக்கு ஒரு சம்பந்தம் இருக்குன்னா இவனுக்கும் இவனுக்கும் இருக்கக்கூடிய அதே சம்பந்தம் இவனோட மூணாவதுவனோட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒன்னு ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கோ இதே சம்பந்தம் ஒன்னு மூணுக்கும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, வேற சம்பந்தம் இருக்கலாம். அந்த சம்பந்தம் இங்க இருக்கலாம், இந்த சம்பந்தம் அங்க இருக்கலாம், ஆனா அந்த சம்பந்தம் இங்க இல்லாமலும் இருக்கலாம், இது அங்க இல்லாமலும் இருக்கலாம். இதெல்லாம் வந்து அங்க உள்ள வஸ்துஸ்தியை பார்த்து சொல்லியாகணும். இப்படி சொல்லும் போது என்ன ஆகுது, நீ கடத்துக்கு அதிகரணம் எந்த அதிகரணத்தை எடுத்துக்கிற, கடத்துக்கு அதிகரணம்னு கபாலம் அப்படின்னு எடுத்திருந்தால் இந்த கபாலத்தில் கடமானது சஞ்சோக சம்பந்தத்தோடு இல்லை, இது சொல்லலாம். சமவாய சம்பந்தத்தோடு இருக்குங்க, அதாவது சமவாய சம்பந்தம் தான் அங்க இருக்கே தவிர சஞ்சோக சம்பந்தம் கிடையாது. இதெல்லாம் ஒரு விசேஷணம் போட்டு இது சொல்ற மாதிரி. இப்ப ஒரு வஸ்து இங்க இருக்குன்னு சொன்னால் அந்த வஸ்துவில ஒரு விசேஷம் இல்லைங்கிறத கொண்டு அது அங்க இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு தேவதத்தன் இங்க இருக்கா அப்படின்னு வச்சுப்போம், இந்த தேவதத்தனை இங்க இல்லைன்னு சொல்லணும், இருக்கிற தேவதத்தனை இல்லைன்னு சொல்லணும். சொல்லணும்னா என்ன பண்ணலான்னு கேட்டா, கம்பு வச்சுட்டு இருக்கிற தேவதத்தன் இல்லை, ஏன்னா கம்பு இல்லை அவர் கையில, தொப்பி போட்டு இருக்கிற தேவதத்தன் அங்க இல்லை அப்படின்னு சொல்லலாம். என்ன தொப்பி இல்லை, தேவதத்தன் இருக்கான். அதே போல இந்த வஸ்து இங்க இருக்கு, ஆனால் அதுக்கும் இதுக்கும் இந்த சம்பந்தம் இல்லாததுனால இந்த சம்பந்தத்தோடு அவர் இல்லைன்னு சொல்றார். இப்ப கடத்துக்கு ஆதாரத்துல எந்த ஒரு சம்பந்தம் இருக்குமோ, ஒரு சம்பந்தம் இருக்கு, அந்த ஆதாரத்துல அதை தவிர வேற ஒரு சம்பந்தம் இருக்காது, அப்படி இருக்கும்போது அந்த சாதா அந்த சம்பந்தத்தோடு இந்த வஸ்து அங்க இல்லைன்னு தாராளமா சொல்லலாமே. அப்படி சொல்லும்போது எல்லா ஆதாரங்கள்லயுமே, நீ சொல்லக்கூடிய எல்லா ஆதாரத்திலயுமே, கடத்துக்கு ஆதாரத்திலயுமே வேற ஒரு சம்பந்தத்தை கொண்டு அந்த வஸ்து இல்லைன்னு சொல்லலாம்ங்கிறதுனால, இல்லைன்னா எந்த காலத்திலுமே இல்லைன்னு சொல்லலாம்ங்கிறதுனால, அப்பேற்பட்ட அபாவத்துக்கு இந்த வஸ்துக்கள் எல்லாமே பிரதியோகி ஆகிறதுங்கிறது நான் ஏற்கனவே ஒத்துண்ட விஷயம். அதனால நீ என்னை பார்த்து புதுசா என்ன சாதிக்க வேண்டியிருக்கு, இதனால மித்யாத்வம் சித்திக்காது அப்படின்னு சித்தசாதனம் சொல்றாங்க. அதிகரண பதேன அவிருத்தி நிராகரணேபி சஞ்சோக சம்பந்தேன சமவாய சம்பந்தேனவா எத் கட்டாதிகரணம். முதல்ல சஞ்சோக சம்பந்தேன கட்டாதிகரணம்னு பூதலத்தை வாங்கிக்கிறது. வாங்கிட்டால் அங்க சமவாய சம்பந்தேன, இது அண்மையம் பண்றச்ச அதனால மாத்தி போட்டிருக்க. முதல்ல சஞ்சோக சம்பந்தேன சமவாய சம்பந்தேனவான்னு போட்டார். அதுக்கப்புறம் சமவாய சம்பந்தேன சஞ்சோக சம்பந்தேனவா அப்படின்னு கிரந்தகாரர் மாத்தி போட்டதுக்கு என்ன அர்த்தம்னா, சஞ்சோக சம்பந்தேன கட்டத்தினுடைய அதிகரணத்தை வாங்கிட்டோம்னா அங்க சமவாய சம்பந்தேன கட்டாபாவம் இருக்கு. சமவாய சம்பந்தேன கட்டாதிகரணம் எடுத்துட்டோம்னா சஞ்சோக சம்பந்தேன கட்டாபாவம் அங்க இருக்கு. கடத்திய தன்னிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகிதையா சர்வேஷு விருத்திமத்சு துருத்தரம் சித்த சாதனம். இப்படியாக தோஷம் வருது. இந்த தோஷத்தையும் நிவர்த்தி பண்றதுக்கு அவனை வழி சொல்லி கொடுத்துருவான். இதுக்காக என்ன சொல்லணும், ஏன சம்பந்தேன எத்து எஸ்ய அதிகரணம் தேன சம்பந்தேன தன்னிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்தும் இது விவக்ஷாதான். எந்த ஒரு சம்பந்தத்தை கொண்டு அந்த வஸ்து அந்த ஆதாரத்துல இருக்கிறதாக தெரிகிறதோ அதே சம்பந்தத்தை கொண்டு அது அங்க இல்லை அப்படின்னு சொன்னால் அது மிச்சா. இப்படி சொல்லிடுறேனே, இப்ப சம்பந்தத்தை மாத்தி போட முடியாது. சஞ்சோக சம்பந்தேன அதிகரணம் சொன்னா சஞ்சோக சம்பந்தேன அங்க இல்லைன்னு சொல்லுவேன். சமவாயம்னு சொன்னா அது அந்த சம்பந்தத்தை இங்க போட்டு அதான் இப்ப சொல்ற. ஏன சம்பந்தேன எது எஸ்ய அதிகரணம் தேன சம்பந்தேன தன்னிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்தும் இது விவக்ஷாயாம். இப்படி சொன்னாலும் வேற ஒரு தோஷம் வருதுங்கிற அவ்யாப்திய விருத்திசு சஞ்சோகாதிசு சித்த சாதனம் இதுவே. இப்ப மத்த எல்லா இடத்துலையும் சித்த சாதனம் இல்லை, இந்த சஞ்சோகம் விபாகம் இத்தியாதிகள் சிலது இருக்கு, இதுல மாத்திரம் சித்த சாதனம் வரும். இது கொஞ்சம் வித்தியாசமான பதார்த்தம். இப்ப இந்த விரல் ரெண்டும் இங்க ஒட்டின் இருக்குன்னு சொல்றோம், இதுதான் சஞ்சோகம். அங்குலித்வய சஞ்சோக இது எந்த இடத்துல ஒட்டியிருக்கு, இந்த இந்த விரலினுடைய இந்த பாகமும் இப்ப கிழக்கே மழக்கேன்னு வச்சிருந்தோம்னா ஒரு விரலினுடைய கிழக்கு பாகமும் இன்னொரு விரலினுடைய மேற்கு பாகமும் சேர்றது. ஆனா இந்த விரலினுடைய மேற்கு பாகமும் இதனுடைய கிழக்கு பாகமும் சேரல இல்லையா, ஒரு ரெண்டு வஸ்து ஒரு இடத்துல சேர்றதா இருந்தால் அது ஏதோ ஒரு 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 அவயவங்கள்ல அது ரெண்டும் சேரணமே தவிர ஒரு பாகத்துல சேரணமே தவிர மொத்தமா சேராது. அப்ப அந்த சஞ்சோகங்கிறது அந்த வஸ்துவில ஒரு பக்கம் இருக்கு ஒரு பக்கம் இல்லை. ஒரு மரத்துல மேல குரங்கு ஏறி உட்கார்ந்து இருக்குன்னு சொன்னா அந்த அந்த குரங்குக்கும் அந்த விருட்சத்துக்கும் சஞ்சோகம் இருக்கு. ஆனா அது எங்க இருக்குன்னா மேலதான் இருக்கு, கீழே இல்லை. அந்த குரங்கு எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோ அந்த இடத்துலதான் அந்த குரங்கோட சம்பந்தம் அந்த மரத்துல இருக்கு. அப்ப இந்த கபிசஞ்சோகங்கிறது இதை எப்படி சொல்லுவாங்கன்னா அக்ரம் மூலம்னு பிரிச்சுண்டு அக்ராவச்சேதேன மூலாவச்சேதேனு சொல்லுவாங்க. மரம் ஒரே மரம் தான், ஆனா ஒரே மரத்துல மேல கபிசஞ்சோகம் இருக்கு கீழே கபிசஞ்சோகம் இல்லை. அப்ப இந்த சஞ்சோகத்தினுடைய சுவாவம் என்னன்னா அது ஒரே அதிகரணத்துல அது இருக்கு இல்லை ரெண்டுமே சொல்லலாம். ஒரு பக்கம் இருக்கு ஒரு பக்கம் இல்லை. இப்ப என்னாச்சு, இந்த சஞ்சோகத்துல நீங்க அதுவும் மிச்சயம்னு சொல்லணும் இல்லையா, எல்லாமே மிச்சயம்னு சொல்லிட்டு போறது சஞ்சோகம் விபாகம் இதெல்லாமும் மிச்சயம்னு சொல்ல வேண்டியதுதானே. இதுல வந்து நீங்க சொல்ற லட்சணம் எனக்கு ஏற்கனவே சித்தமா இருக்கு அதனால சித்த சாதனம்னு சொல்றேன். சித்த சாதனம்னு சொன்னா நீங்க எதை சாதிக்கிறீர்களோ இந்த விஷயம் நான் ஏற்கனவே ஒத்துண்ட விஷயமாக இருக்கு. எப்படி ஒத்துண்ட விஷயமாச்சு, இப்ப பாருங்க ஒரு மரத்துல இருக்கக்கூடிய ஒரு கபிசஞ்சோகத்தை எடுத்துட்டேன்னா அந்த கபிசஞ்சோகத்தினுடைய அபாவம் அந்த மரத்திலேயே இருக்கு, நானே ஒத்துருக்கேன். இந்த கபிசஞ்சோகத்தினுடைய அபாவம் மற்ற எல்லா இடத்திலும் இருக்கு, உலகம் கூட இருக்கு. ஏன்னா இந்த கபிசஞ்சோகம் இந்த மரத்துல தான் இருக்கு. நான் சொல்லக்கூடிய கபி இப்ப இந்த மரத்துல தான் இருக்குங்கிற காரணத்தினாலே அந்த சஞ்சோகமானது இங்கதான் இருக்கு. இந்த கபி வேணும்னா இந்த மரத்தை விட்டு வேற மரத்துக்கு போயிடலாம், ஆனால் வேற மரத்துக்கு போகும்போது வரக்கூடிய அந்த சஞ்சோகம் வேற. நான் சொல்றேன் இந்த கபிசஞ்சோகம் இருக்கே இந்த மரத்துல ஏற்பட்ட இந்த கபிசஞ்சோகம் இது இந்த மரத்தை விட்டால் வேற எங்கேயுமே கிடையாது. அதனால இந்த கபசஞ்சோகத்தினுடைய அபாவம் உலகம் பூரா எல்லா சத்பதார்த்தத்திலும் இருக்கு. அதே சமயத்துல இந்த கபிசஞ்சோகம் எந்த மரத்துல இருக்கோ அந்த மரத்துல கூட இவருடைய அபாவம் கீழே இருக்கு, ஏன்னா மேலதான் அது உட்கார்ந்துருந்ததுனால. அப்ப என்னாச்சு, யாவத் சத் எல்லா அதிகரணத்திலையும் இந்த கபிசஞ்சோகத்தினுடைய அபாவம் இருக்கிறதுனாலே அது அதனுடைய அபாவம் அந்த அபாவத்துக்கு பிரதியோகியானத்தால உன்னுடைய லட்சணம் அதுல வந்தது. அதாவது எந்த சம்பந்தேன, கபிசஞ்சோகத்துக்கும் அந்த விரக்ஷத்துக்கும் சமவாயங்கிறது சம்பந்தம். சமவாய சம்பந்தேன கபிசஞ்சோகத்துக்கு அதிகரணம் அந்த விரக்ஷம், அந்த விரக்ஷத்துல கீழே அதே சம்பந்தத்தினால அந்த கபிசஞ்சோகம் இல்லை. அதனால நீ இப்படி சொன்னாலும் ஏன சம்பந்தேன எது எஸ்ய அதிகரணம் தேன சம்பந்தேன தன்னிஷ்ட அத்தியந்தாக பிரதியோகித்துவம் அப்படின்னு சொன்னாலும் இந்த லட்சணம் அந்த கபிசஞ்சோகத்துல ஏற்கனவே நான் ஒத்துந்ததாக இருக்கிறதுனால, ஆனால் அதை மித்தியன்னு நான் ஒத்துக்கல, அதுல சித்த சாதனங்கிற தோஷம் வருது, அதனால இன்னும் கொஞ்சம் பரிஷ்காரம் பண்ணணும் அப்படின்னு கேள்வி வந்தது. இதுக்கு சித்திகாரம் சொல்றாருன்னா, ஏன ரூபேண எத் அதிகரணத்தையா எத் பிரதிபன்னம் தேன ரூபேண தன்னிஷ்ட அத்தியந்தாக பிரதியோகித்துவசிய பிரதிபன்னபதேன சூச்சிதத்வா தச்ச ரூபம் சம்பந்த விசேஷ அவச்சேதக விசேஷ்ட. இப்ப கொஞ்சம் ஸ்பஷ்டப்படுத்துற, அதாவது எந்த ஒரு வஸ்து எந்த அதிகரணத்துல எந்த ஒரு ஆதாரத்துல எந்த இடத்தில் இருக்குமோ, இது அவச்சேதகம்னு சொல்றோம், எந்த இடத்தில் இருக்குமோ அதே இடத்தில் அதே சம்பந்தத்தோடு அதே ரூபத்துல அந்த வஸ்து இல்லை அப்படின்னு சொன்னா மித்யா. இப்படி சொல்லிட்டா சரியா பொருத்தணும். ஏன்னா இந்த கபிசஞ்சோகம் அந்த மரத்துல மேல ஒரு பாகத்துல இருக்கு, அப்ப அந்த அதிகரணத்துல அது ஒரு பாகத்துல இருக்கு கபிசஞ்சோகம். ஆனா அது எந்த பாகத்துல இருக்கோ அதே பாகத்துல கபிசஞ்சோகத்தினுடைய அபாவம் கிடையாது. அது மேல இருந்தா கீழே இல்லைன்னு தானே சொல்றான், மேலேயே இல்லைன்னு சொல்லுவோம். அதனால நான் லட்சணம் மித்தியக்கு லட்சணம் சொல்லும் போது என்ன பண்றேன்னு சொன்னா, அந்த வஸ்து ஒரு ஆதாரத்துல எந்த அவச்சேதம்னு சொல்றது, இது எந்த ஒரு பாகத்துல இருக்குமோ அதே பாகத்துல இருக்கக்கூடிய முக்காலத்திலும் இருக்கக்கூடிய அபாவத்துக்கு அந்த வஸ்து பிரதியோகியானால் அதுதான் மித்யா, மித்யாவுக்கு லட்சணம், மித்யா லட்சணம் அப்படின்னு பரிஷ்காரம் பண்ணிட்டேன். இது சுலபம் தான். இந்த மாதிரி சொல்லியாச்சுன்னா இந்த சஞ்சோகம் விபாகம் இதுக்குன்னா அவ்யாப்திய விருத்தின்னு சொல்லுவாங்க. அவ்யாப்திய விருத்தியில தோஷம் இல்லை. அவ்யாப்திய விருத்தினா அது இருக்கிற இடத்துலயே அது இல்லாமலும் இருக்கு, ஒரு பக்கம் இருக்கு ஒரு பக்கம் இல்லையான்னு சொன்னா அவ்யாப்திய விருத்தி. இதுல எல்லாம் உள்ள தோஷத்தை வாரணம் பண்ணிட்டேன். தச்ச ரூபம் சம்பந்த விசேஷ அவச்சேதக விசேஷ நகி சம்பந்த விசேஷம் அந்தரேன பூதலே கட்டாதிகரணத்தா பிரதீயத்தே அவச்சேதக விசேஷம் அந்தரேனவா விரக்ஷே கபிசஞ்சோகாதிகரணத்தா. பூதலத்துல விஷம் பார்க்கும்போது அந்த பூதலத்துக்கும் கடத்துக்கும் சம்பந்தமே தெரியாமல் கடத்துக்கு பூதலம் அதிகரணம்னு தெரியுறதோ, அப்படி இல்லை. அந்த சம்பந்தம் தெரிஞ்சாத்தான் பூதலம் கடத்துக்கு அதிகரணம்னே தெரியும், இல்லையா? சம்பந்தம் இல்லாமல் தெரியாது. அதே மாதிரி விரக்ஷத்துல கபிசஞ்சோகம் இருக்குன்னு சொன்னா மேல கீழே எதையாவது ஒண்ணு சேர்த்துதான் அதை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அது இல்லாமல் பொதுவா விரக்ஷத்துல கபிசஞ்சோகம் இருக்குன்னு தெரியலாம், ஆனா இப்படிதான் அநேகமா தெரியும். அநேகமா தெரிகிறது அப்படின்னா விரக்ஷத்துல மேல கபி உட்கார்ந்து இருக்கு அப்படிதானே தெரியுது. அதனால இதை ரெண்டையும் நாம் அந்த லட்சணத்துல சேர்த்துக்கிறோம். எந்த ஒரு வஸ்து எந்த ஆதாரத்துல எந்த ஒரு பாகத்துல இருக்கிறதாக தெரிகிறதோ அதே இடத்துல அதே பாகத்துல அது எப்பவுமே இல்லை சொன்னா மித்யா. ததாக இதைத்தான் திருப்பி சொல்ற, ஏன சம்பந்த விசேஷேன ஏனச்ச அவச்சேதக விசேஷேன எததிகரணதா பிரதீதி எத்திர பவித்தும் அருகதி தேனைவ சம்பந்த விசேஷேன தேனைவச்ச அவச்சேதக விசேஷேன ததிகரணக அத்தியந்தாபாவ பிரதியோகித்தம் தஸ்ய மித்யாத்வம் இது பரியவசித்தே க்வ சித்த சாதனம். இதுதான் என்னுடைய பரிஷ்கிருதமான லட்சணம். இந்த லட்சணம் இப்படி சொன்னால் இப்ப நீ எந்த விதத்திலையும் சித்த சாதனங்கிறத சொல்ல முடியாது, இதுல எந்த தோஷமும் இல்லை. இந்த பரிஷ்காரம் எப்படி பண்றதுங்கிற இந்த வழியெல்லாம் இது வந்து தார்க்கிகால் சொல்லிக் கொடுத்த வழி அப்படியே பண்ணிட்டேன். இதெல்லாம் நியாயமர்த்தத்துக்காக பண்ணல, சாதாரணமாவே ஒரு லட்சணத்துக்கு பரிஷ்காரம் பண்றதுன்னு ஒரு வழக்கம். இந்த தோஷத்தை இவ ஜாகிரதை பண்ணிட்டார். எதி புனா இப்ப அடுத்த இன்னொரு கட்சிக்கு போறேன். இப்ப என்ன சொல்றாருன்னு கேட்ட, இவ்வளவு தூரம் நான் தார்க்கிகன் பல கேள்விகள் கேட்டான், அதுக்கெல்லாம் தனித்தனியா எல்லா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விசேஷணத்தை போட்டு பரிஷ்காரம் பண்ணிட்டே வந்தேன் இல்லையா. இந்த பரிஷ்காரங்கள்லாம் இல்லாமலே கூட இந்த லட்சணம் சரின்னு சொல்லலாம் அப்படின்னா. ஆனா அதுக்கு முதல்ல நான் சில சித்தாந்தங்களை மாத்தி சொல்லியாகணும். தார்க்கிகாருடைய சில சித்தாந்தங்களை மாத்தி சொன்னேன்னா இந்த லட்சணத்தை எந்த பரிஷ்காரமும் பண்ணாமல் அவ சொன்ன லட்சணத்தை அப்படியே ஏற்றுக்கலாம், மித்யா லட்சணமாக வச்சுக்கலாம், தோஷமே வராது. ஆனா அதுக்காக ஒரு நாலு விஷயங்களை நாம முதல்ல மாத்திக்கணும். தார்க்கிகால் சொன்னபடி வச்சுக்க கூடாது. எப்படி அதுக்கு சொல்றேன். இந்த ஆகாஷங்கிறது அவிருத்தி பதார்த்தம், இதனுடைய அபாவம் எல்லா இடத்திலும் இருக்கு. ஏன்னா ஆகாசத்துக்கு ஆதாரம் எதுவுமே இல்லைங்கிறதுனால, நிராதாரமாக ஆகாசம் இருக்கிறதுனால ஆகாசம் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற அபாவம் எல்லா இடத்துலையும் வரும் அப்படின்னு அவன் சொன்னான். அது ஒத்துக்க முடியாதுங்கிறார். அதுக்கு காரணம் சொல்றார், எதி புனா. ஒரு சமயம் இப்படி ஆலோசனம் பண்ணினார் ஒரு புத்திசாலி வந்து தன்னுடைய யுக்திகள்னால இப்படி ஸ்தாபனம் பண்ணினானே, ஆனால் அப்ப இந்த லட்சணத்துல எந்த ஒரு விசேஷனம் போட்டும் பரிஷ்காரம் பண்ண வேண்டியது இல்லை, தேவையில்லைன்னு நிரூபணம் பண்ற. அதுன்னு சொல்லிடுறேன். எதி புனா துவம்ச பிராகபாவ பிரதியோகித்வம் இவ அத்தியந்தாபாவ பிரதியோகித்வம் ஆகாஷாது நஸ்யா. இந்த தாஜிகன்ட்டு இவர் கேட்கிறார், ஆகாசத்துக்கு துவம்சம் உண்டா இல்லைன்னு சொல்லுவான், இல்ல ஆகாசத்துக்கு பிராகபாவம் உண்டா இல்லை அப்படின்னு சொல்லுவான். எப்படிதானே அவன் மதத்துல ஆகாசங்கிறது அனாதி நித்தியம், ஆதி இருந்தால் அது உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி அதனுடைய அபாவம் பிராகபாவம்னு சொல்றது, அது விநாசம் ஆயிடுச்சுன்னா அந்த விநாசத்தை தான் துவம்சம்னு சொல்றது. இப்ப ஆகாசத்துக்கு துவம்சம் வருங்கிறதுக்கு ஒன்றும் பிரமாணம் இல்லை, அதனால துவம்சத்துக்கு ஆகாசம் பிரதியோகி ஆகாது. ஆகாசம் உற்பத்தி ஆகாமல் ஒரு காலத்தில் இருந்தது அப்படிங்கிறதுக்கும் பிரமாணம் இல்லாததுனால அது பிராகுபாவத்துக்கும் பிரதியோகி இல்லை அப்படின்னு தார்க்கிகன் சொல்றான். அப்படியானால் எப்படி அதுல பிராகுபாவத்துக்கும் துவம்சத்துக்கும் அது பிரதியோகி ஆகாதோ அதே போல அத்தியந்தாபாவத்துக்கும் அது பிரதியோகி ஆகாது, பிரமாணம் இல்லை அப்படின்னு சொல்றேன். அத்தியந்தாபாவத்துக்கும் அது பிரதியோகி அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது பிரமாணம் இருந்தா காணும். அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் அதுல வராது அப்படிங்கறத சொன்னேன்னா, அப்ப வந்து ஆகாசத்துல சித்தராதன வாரணம் பண்றதுக்காக எழுதிக்கரணம் இத்தியாதிகள்லாம் ஒண்ணு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. ஆனால் இதுல இவர் ஒரு வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஆகாசத்துக்கு அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் இல்லைங்கிறதுக்கு பிரமாணம் இல்லைன்னு சொன்னது, எப்படி பிரமாணம் இல்லைங்கிறத நீ சாதிக்கணும். பிரமாணம் இல்லைன்னு சொன்னால் போறாது, ஆகாசம் ஆகாசத்துக்கு அத்தியந்தாபாவம்ங்கிறது கிடையாது அப்படிங்கிறதுக்கு பிரமாணம் இல்லைன்னு சொன்னதை இவர் சாதிச்சார். அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம கிட்ட ஒரு நாலு பிரமாணங்கள் தான் இருக்கு. தார்க்கிகால் மதத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நாலு பிரமாணங்கள் இருக்கு. இந்த நாலு பிரமாணங்களை உபயோகப்படுத்தி தான் அவர் வஸ்து சித்தியை சாதிக்கணும். பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், சப்தம். இப்ப இங்க என்னன்னு கேட்டா, உபமானம் சப்தம் இது ரெண்டும் நம்ம கிட்ட இல்லவே இல்லை. ஆகாசம் விருத்தி ஆகாசத்து அபாவம் உண்டு இல்லை உண்டுங்கிற விஷயத்துல அந்த மாதிரி ஒன்றும் சப்த பிரமாணங்கள்லாம் ஒன்றும் இல்லை. ரெண்டே ரெண்டு பிரமாணம் தான் சொல்லலாம், ரெண்டு இல்லை தானாவே கைதுபடுத்தும். பிரத்யக்ஷமோ அனுமானமோ சொல்லலாம். இப்ப ஆகாசத்துக்கும் அபாவம் உண்டு அப்படிங்கிறதுக்கு பிரத்யக்ஷ பிரமாணம் சொல்றியா, அனுமான பிரமாணம் சொல்றியா, இது ரெண்டுல ஒன்று சொல்லு, ரெண்டுமே சொல்ல முடியாதுங்கிறார். இக ஆகாசோ நாஸ்தி இது பிரத்யக்ஷ பிரதீத்திய சம்பவா. எங்கேயுமே ஆகாசம் இல்லைன்னு சொல்றியே, இது எதை வச்சுன்னு சொல்றேன், நீ தெரிஞ்சுட்டுதானே சொல்லணும். ஆகாசம் இல்லைங்கிறது பிரத்யக்ஷ பிரமாணத்தால தெரிஞ்சுன்னு சொல்றியா, பார்த்தா தெரியுறதா ஆகாசம் அங்க இல்லை அப்படின்னு? தெரியாது. தார்க்கிகனுக்கு ஆகாசாபாவம் பிரத்யக்ஷம் இல்லை. ஏன்னு கேட்டா அதுக்கு பிரதியோகி ஜான், பிரதியோகி யோக்கியமா இருந்தாத்தான், பிரதியோகி தெரிஞ்சு அது யோக்கியமா இருந்தாத்தான் பிரதியோகியுடைய அபாவம் தெரியும், இல்லாட்டா தெரியாது. இப்ப எப்படின்னு கேட்டா, அத்தியந்த அபாவம் தெரியறதுக்கு அந்த பிரதியோகியுடைய ஒரு யோக்கியத்தை தேவைப்படும். இங்க வந்து பிசாசு இல்லை அப்படின்னு யாருனாலையாவது சொல்ல முடியுமா கேட்டா சொல்ல முடியாதுன்னு சொல்லணும். ஏன்னா பிசாசு இருந்தா கண்ணுக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. பிசாசே முதல்ல வந்து அத்தீந்திரியம் யோக்கியம் இல்லை, அதனால இங்க பிசாசி இல்லைன்னு யாருனாலும் சொல்ல முடியாது. அது போல ஆனா கடம் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கடம் இருந்தாலும் இருக்குன்னு தெரியணுமே, அப்படி தெரியலையே, அதனால கட்டம் இல்லைன்னு கண்டுபிடிக்கலாம். அதே போல பிசாசு இருந்தால் இருக்குன்னு தெரியணுமே, அப்படி தெரியலையே, அதனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால யோக்யானுபலப்திங்கிற ஒரு காரணம் இல்லாததுனால அந்த அபாவத்தை பிரத்யக்ஷமாக பார்க்க முடியாதுன்னு நையாயிக்குன்னு சொல்றேன். அப்படி பார்க்கும்போது இந்த ஆகாசம் இருக்கே இது கூட பிரத்யக்ஷம் இல்லை அவளுக்கு. நையாயிக்க மதத்துல ஆகாசங்கிறது அதீந்திரியம், அது எந்த இந்திரியத்துக்கும் விஷயம் இல்லை. ஆகாசத்தினுடைய குணமா இருக்கக்கூடிய சப்தம் இருக்கு, அது ஸ்ரோத்ரேந்திரியத்துக்கு யோக்கியம். காதால அந்த குணத்தை கேட்கிறோம், ஆனால் அந்த குணத்துக்கு ஆதாரமான ஆகாசங்கிறது அதீந்திரிய பதார்த்தம் அப்படின்னு அவா வச்சுட்டு இருக்க. மத்த மதத்துல அப்படி இல்லை. மீமாம்சக்காரர் கேட்டா ஆகாசம் கண்ணுக்கு தெரியுறது அப்படின்னு சொல்ற, கண்ணார பார்த்தா ஆகாசம் தெரியுது, எல்லாரும் ஆகாசம் பாக்குறது கண்ணை திறக்கிறாளோ இல்லையா, அதனால கண்ணுக்கு தெரியுது, அதுக்காக தானே கண்ணை திறக்கிறா அப்படின்னு சொல்றா அவன். இங்க வேதாந்திகள்கிட்ட கேட்டா அவன் வந்து கண்ணுக்கு தெரியுறதுன்னு சொல்ல வேண்டியது இல்லை, ஆனா தெரியுறதுங்கிறத ஒத்துண்டாகணுங்கிற. அப்ரத்யக்ஷேபி ஹியாகாசே பாலா ஸ்தல மலினதாதி அத்தியஸ்தியந்தி அப்படின்னு பாஷ்யகாரத்தில் இருக்க. நீளமா தெரியுது ஆகாசம், நீளமா தெரியுறதுன்னு எல்லாரும் சொல்றாளோ இல்லையோ, அந்த இடத்துல அப்ரத்யக்ஷேபிங்கிற பாஷ்ய பதத்துக்கு எல்லாரும் என்ன வியாக்கியானம் பண்ணியிருக்காருன்னா, இந்திரியத்தினால தெரியாவிட்டாலும் சாட்சியால கிரகிக்கப்படுறதுன்னு சொல்றாரு. சாட்சி பிரத்யக்ஷத்துக்கு விஷயமாக அந்த ஆகாசம் ஆறுது. இது ஒரு தனி பிரகாரமா போச்சு. ஆக ஆகாசம்ங்கிறது தெரியக்கூடிய பதார்த்தம், பிரத்யக்ஷத்துக்கு தெரியக்கூடிய பதார்த்தம்னு சாட்சி பிரத்யக்ஷமோ இல்ல சாட்சுக பிரத்யக்ஷமோ அப்படின்னு சில பேர் ஒத்துண்டிருக்காரு. தார்க்கிகன் மதத்துல அது அதீந்திரியம், ஆகாசம் சர்வதா அதீந்திரியம், பிசாசு எப்படி தெரியாதோ கண்ணுக்கு தெரியாதோ அதே மாதிரி ஆகாசமும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஆகாசம் இங்க இல்லைங்கிறது உனக்கு கண்ணால தெரிஞ்சுதா, எப்படி இல்லைன்னு நீ சொல்ற இங்க ஆகாசம் இல்லைன்னு? அதனால சொல்ற இஹ ஆகாசோ நாஸ்தி இது பிரத்யக்ஷ பிரதீதி அசம்பவா. ஆக பிரத்யக்ஷ பிரமாணத்தினால ஆகாசத்துடைய அபாவம் இருக்கிறதாக நீ சொல்ல முடியாது. அப்போ அவன் சொன்னா பிரத்யக்ஷம் வேண்டாம், அனுமானத்தை வச்சு சொல்லிடுவேனே, அனுமானத்தான சொல்லலாமே. இப்ப குருத்துவங்கிறது அதீந்திரிய பதார்த்தம், குருத்துவம்னா இந்த பாரம் வெயிட் இருக்கே அது அதீந்திரிய பதார்த்தம்னு சொல்றான். ஆனா அது ஒரு இதுல இல்லை அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, நிறுத்து பார்த்தா தெரியுது, இல்ல மேலேந்து கீழே விழல அப்படின்னு சொன்னா அதை சேர்ந்து அதுல குருத்துவம் இல்லை அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறான். வாயுல குருத்துவம் இல்லை அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறான்னா, விழல இப்படிலாம் ஏதாவது ஒரு யுக்தியை வச்சுண்டு ஹேத்துவை வச்சுண்டு அதீந்திரியமான அந்த பதார்த்தம் இல்லைன்னு கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு சொல்ற அனுமானேச்ச அனுகூல தர்க்க அபாவா, அதாவது அதீந்திரிய பதார்த்தம் இல்லைங்கிறது அனுமானத்தினால கண்டுபிடிக்கலாம், ஆனா அந்த அனுமானத்துக்கு சரியான ஹேத்து சொல்லணும். இப்ப இந்த குருத்துவமானது அதீந்திரியமான குருத்துவம் இந்த பதார்த்தத்துல இருக்குன்னு சொன்னால் இந்த பதார்த்தம் மேலிருந்து கீழே இறங்கி கீழே விழணும், இப்படி இப்படி ஏதாவது ஒரு அப்படி இல்லை விழல அதனால அதுல குருத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆத்மாவில குருத்துவம் இல்லை, ஏன்னா இருந்தால் இந்த மாதிரி ஆயிடும், அப்படி ஆகலை அதனால இங்க குருத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்ப ஆகாசத்துல அத்தியந்தாபாவம், ஆகாசத்துக்கு ஒரு அத்தியந்தாபாவம் இல்லாட்டா அதனால என்ன கெட்டு போச்சு? ஏதாவது கெட்டு போகும் போல இருந்தாத்தானே அந்த யுக்தியை வச்சுட்டு நீ அது இல்லை அது ஆமா ஆகாசாபாவம் இருக்குன்னு சொல்லணும். ஆகாசாபாவம் இல்லாட்டா உன்னால எந்த ஒரு உனக்கு எதுவுமே கெட்டு போகாது, அதனால இந்த தோஷம் வருங்கிற ஒரு தர்க்கத்தை காமிச்சு நீ சொல்ல முடியாது. அது எதுக்காக சொல்றான்னு கேட்டா, வெறும் அனுமானம் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியாது. இங்க தூமத்தை வச்சுட்டு வன்னிய இருக்குன்னு அனுமானம் பண்றானே, அங்க கூட இவனுக்கு ரொம்ப பரிசிரமம் பண்ண வேண்டியிருக்கு. தூமந்தான் அங்க இருக்குன்னு தெரியறது, வன்னி இருக்கிறது கண்ணுக்கு தெரியல, இருந்தாலும் இந்த தூமத்தை வச்சுட்டு அவன் அங்க அவங்க இருக்குங்கிறத சாதிக்கும் போது அவனுக்கு பல கேள்விகள் வருது. ஏன் இந்த இடத்துல இந்த தூமம் இல்லாமல், தூமம் வன்னி இல்லாமலே இருக்க முடியாதா, இருந்தால் என்ன? இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அப்புறம் வன்னி இருக்குன்னு சாதிச்சாங்க. அப்ப அவன் என்ன பண்ணுவான், இந்த தூமம் ஒரு சமயம் வன்னி இல்லாமலே இங்க இருக்குமானால் அப்ப வன்னிக்கும் அந்த தூமத்துக்கும் காரிய காரண பாவம் இருக்கே, அதுக்கேனா பங்கம் ஏற்படும் இல்லையா? தூமம் வரணும்னா உடனே வன்னிக்கு தானே நம்ம போறோம், புகை வேணும்னு சொன்னா அக்னியை தானே தேடுறோம். அப்ப அக்னிங்கிறது இந்த புகைக்கு காரணமா இருக்கே, அப்ப காரணமே இல்லாமல் இது இருக்குமானால் அப்ப அது காரணமாகாதுன்னு ஆயிடுமே. அதனால இந்த இடத்துல நிச்சயமாக அந்த அக்னி இருந்தாகணும். இவ்வளவு தூரம் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அப்புறம் தான் அதை தீர்மானம் பண்ணியாகும் தூம் வங்கி இருக்கு. இது வந்து அனுகூல தர்க்கம்னு சொல்றோம். வியபிச்சார சங்கான்னு சொல்றது, இது இல்லாமலே இருந்தா என்ன, அக்னி இல்லாமலே இப்ப தூம இருந்துட்டா என்ன அப்படின்னு ஒருத்தன் கேள்வி வரும். அந்த கேள்விக்கு இவர் வந்து சரியான தர்க்கத்தை சொல்லி இப்படி ஆக முடியாது, அது இல்லாமல் இது இருக்க முடியாது, அப்படி இருந்து விட்டே ஆனால் அது இது காரணம் இல்லைன்னு ஆகிடும் அப்படின்லாம் சொல்லி சமாதானத்தை சொல்லி அதுக்கப்புறம் தான் அக்னி இருக்குன்னு சாதிக்கணும். இந்த மாதிரி இந்த இடத்துல ரொம்ப சுலபமா இருக்கலாம், ஆனா வேற ஒரு இடத்துல அனுமான மன்றத்துல நிறைய சிரமங்கள் இருக்கு. பகல் பூரா சாப்பிடாமல் ஒருத்தன் இருக்கான், இது தெரியுது தேவதத்தகா தீனோ தேவதத்த, ஆனா கொழுகொழு இருக்கான், உடம்பு வாடலை. இப்படி இருக்கும் போது அவன் ராத்திரியில சாப்பிடுறான்னு அனுமானம் பண்ணி சொல்ல வேண்டியிருக்குங்கிறான். ஏன்னா தீனோ தேவதத்தகா திவா நகுண்டே, பகல்ல சாப்பிடுறது இல்லை, சரீரம் வாடல, அப்படின்னா ராத்திரியில அவன் வந்து சாப்பிடுறான் அப்படிங்கிறத ஒரேடியா அனுமானம் பண்ணிட முடியுமா? முடியாது, அந்த சிக்கல் இருக்கு. ஒரு சமயம் அவன் ஒரு யோகியா இருந்தான்னா யோக பிரபாவத்தினால அவனுடைய அந்த சரீரம் வாடாம இருக்கலாமே, ராத்திரி கூட சாப்பிடாமல் அந்த யோக பிரபாவத்தினால அவனுடைய சரீரம் வாடாம இருக்கலாம். அதனால இதை வச்சுட்டு அவன் ராத்திரி சாப்பிடுறான்னு சொல்றதுங்கிறது சாத்தியம் இல்லை, முடியாது. யோகியா கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு சில விதமான ரோகத்தினாலையும் அந்த சரீரம் தடியா இருக்கிறதா தெரியும் இல்லையா? அப்போ என்ன ஆகும், அப்ப ராத்திரி சாப்பிடாமலே அவனுடைய சரீரம் புத்தா இருக்குன்னு சொல்லலாம், சீனமா இருக்குன்னு சொல்லலாம். ஆக ராத்திரியில சாப்பிடுறாங்கிறது உடனே அவனால் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக இவன் என்ன பண்ணலான்னு கேட்டா, அவன் யோகியும் இல்லை ரோகியும் இல்லைங்கிறது தீர்மானம் பண்ணிக்கணும். அது தீர்மானம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ராத்திரி சாப்பிடாமலே இவன் சரீரம் திருடமா இருக்கு அப்படின்னு பார்த்தால் இதை வச்சுட்டு தான் அவன் ராத்திரி சாப்பிடுறான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அவன் ராத்திரி சாப்பிடலைங்கிறது வேற ஒரு பிரமாணத்தால் சித்தமா எடுத்துனான், அப்போ இவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணி அப்புறம்தான் ஒரு சாத்தியத்தை சாதிக்க வேண்டியிருக்கு. இதுக்கெல்லாம் அனுகூல தர்க்கங்கள்லாம் சொல்லி ரொம்ப சிரமப்பட்டு பண்ணணும். அது போல இங்க ஆகாசம் இல்லை அப்படிங்கிறதுக்கு நீ என்ன ஹேத்து சொல்லுவ? அப்படி நீ ஒரு ஹேத்து சொன்னால் ஆகாசம் இல்லாட்டா உனக்கு என்ன கெட்டுப்போச்சு, அது இல்லாமலே அந்த ஹேத்து இருக்கட்டவேன்னு நான் அங்க விபிச்சார சங்க பண்ணினேன்னா நீ என்ன தர்க்கம் சொல்லுவ? ஒரு தர்க்கமும் சொல்றதுக்கு இல்லாததுனால உன்னால ஆகாசம் ஒரு இடத்துல இல்லேன்னு சொல்லி அதனுடைய அபாவத்தை அனுமானம் பண்ண முடியாது. இது சொல்றாரு அனுமானிய அனுகூல தர்க்காபாவா சாமான்யதோ திருஷ்ட மாத்திரேன துவம்சப்ராகபாவ பிரதியோகித்வஸ்யாபி சித்தி பிரசங்கா. இந்த அனுமானத்தை மூணு விதமா பிரிச்சிருக்கார் நியாயசாஸ்திரத்துல கௌதமர். அதாவது காரணத்தை கொண்டு காரியத்தை அனுமானம் பண்றது, காரியத்தை கொண்டு காரணத்தை அனுமானம் பண்றது, இந்த காரிய காரண பாவம் இல்லாமலே ஒன்றை கொண்டு இன்னொன்று அனுமானம் பண்றது, இந்த மாதிரி மூணு விதமா பிரிச்சிருக்கார். அது பூர்வவத்து சேஷவத்து சாமான்யத்துவ திருஷ்டம்னு சொல்றது. இந்த காரிய காரண பாவம் இருக்கிற இடத்துல எல்லாம் நாம ஒரு அனுகூல தர்க்கம் சொல்லலாம், இப்படி இல்லாட்டா அது வரவே முடியாது, வன்னி வன்னி இல்லாமல் இது வரவே முடியாது பூமம் அப்படின்னு ஏதாவது அனுகூல தர்க்கம் சொல்லலாம். ஆனால் இந்த காரிய காரண பாவம் இல்லாமல் வரக்கூடிய அனுமானங்கள் இருக்கே அந்த இடத்துல அனுகூல தர்க்கம் சொல்றது ரொம்ப சிரமம், ரொம்ப தூரத்தை போய் எங்கேயாவது கொண்டு போய் இப்படி இல்லைன்னா அப்படி ஆகிடும் அப்படின்னு சொல்லணும். அது சொல்றதுக்கு இந்த இடத்துல ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி அனுகூல தர்க்கம் இல்லாமலே இந்த ஆகாசத்துக்கு அத்தியந்தாபாவம் உண்டு அப்படின்னு ஒரு அனுமானத்தினால நீ சாதிச்சால் அது சித்திக்காது. அது சாதிக்கலாம், சாதிச்சேன்னா துவம்ச பிரதியோகித்துவம் கூட அதே மாதிரி சாதிக்கலாம். எப்படின்னு ஒரு உதாரணம் எனக்கு, ஆகாஷா அத்தியந்தாபாவ பிரதியோகி ஆகாஷ கட அந்நியதரத்வா கடவத்துன்னு சொல்றோம். இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, ஆகாசமும் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு அத்தியந்தாபாவத்துக்கு பிரதியோகி ஆகும். அதாவது ஆகாசம் ஒரு இடத்தில் இல்லாமல் போகும். ஏன் அப்படின்னு கேட்டா, ஆகாசம் கட்டம் ரெண்டுல ஒன்னாக இருக்கிறபடியாக, ஆகாசம் கட்டம் இது ரெண்டுல ஒன்னாக எது இருக்குமோ அது ஒரு இடத்துல இல்லாமல் இருக்கும். ரெண்டுல ஒண்ணுங்கிறது கட்டம், நான் எப்படி ஹேத்து கொடுத்துருக்கேன்னா ஆகாசம் கட்டம் இது ரெண்டுல ஒன்னாக இருக்கிறபடியாகன்னு சொன்னேன். ஆகாசம் கட்டம் இந்த ரெண்டுல ஒண்ணுங்கிறது கட்டமும் ஆகும் இல்லையா, அந்த கட்டம் ஒரு சில இடத்துல இல்லை இல்லையா, அதே மாதிரி ஆகாசமும் சில இடத்துல இல்லைன்னு நான் அனுமானம் பண்றேன். இதான் இந்த அனுமானத்துடைய அர்த்தம். ஆகாசா அத்தியந்தாபாவ பிரதியோகி, கிஞ்சின் நிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகி, கட ஆகாச அந்நியதரத்வா கடவத்து. புரியுறதோ இல்லது, கடம் ஆகாசம் இது ரெண்டுல ஒன்னாக ஒன்னான கடம் எப்படி ஒரு சில இடத்துல இல்லாம போகிறதோ, அதே மாதிரி ஆகாசமும் அதுவும் ரெண்டுல ஒன்னா இருக்கோ இல்லையோ, அது கூட ஒரு சில இடத்துல இல்லாம போகணும் அப்படின்னு நான் அனுமானம் பண்றேன். இப்படி அனுமானம் பண்ணினா அது எங்க இல்லை, ஏதோ ஒரு இடத்துல இல்லைன்னு ஆயிடுமே, அதனுடைய அபாவங்கிற சிந்திச்சு விடுமே எனக்கு. இதுக்கு அவர் சொல்றார், நீ இப்படி சொன்னேன்னா அத்தியந்த அபாவ பிரதியோகத்தின் சொல்லலாம், இதுதான் சாமானியத்துவ திருஷ்ட அனுமானம் சொல்றது. இதுக்கு என்ன இந்த மாதிரி இருந்தா அந்த அத்தியந்தாபாவம் இருந்துதான் ஆகணுங்கிறது என்னன்னு கேட்டா அதுக்கும் இதுக்கும் ஒண்ணும் காரிய காரணம் அவன் சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்படி சொன்னேன்னா அது துவம்ச பிரதியோகின்னு கூட சொல்றது வேணும்ட்டா. ஆகாஷா துவம்ச பிரதியோகி ஆகாஷ கட அந்நியதரத்வா கடவத் அப்படின்னு சொல்லலாமே. ஆகாசத்துக்கு துவம்சமும் உண்டு, ஏன்னா கட்டம் ஆகாசம் ரெண்டுல ஒன்னாக இருக்கிறபடியாலே ரெண்டுல ஒன்னா இருக்கக்கூடிய கட்டத்துக்கு துவம்சம் உண்டு, அதே போல ஆகாசத்துக்கும் துவம்சம் உண்டு. இப்படி அனுமானம் பண்ணலாம். ஆக துவம்ச பிரதியோகித்தும் பிராகுபாவ பிரதியோகித்தும் இது ரெண்டும் ஆகாசத்துக்கு கிடையாது, பிரமாணம் இல்லை அப்படின்னு சொல்றவன் அத்தியந்தாபாவ பிரதியோகித்தும் ஆகாசத்துக்கு உண்டுன்னு சொல்றதுக்கு இந்த அனுமானத்தை உபயோகப்படுத்த முடியாது. ஆக இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹேத்துவை சொல்லி அவன் ஆகாசத்துக்கு அத்தியந்தாபாவ பிரதியோகித்தும் உண்டுன்னு சாதிச்சான்னா அப்ப துவம்ச பிரதியோகித்தும் பிராகபாவ பிரதியோகித்தும் கூட அதுல சித்தமாயிடும், இது உனக்கு அனிஷ்டம், அதனால நீ இப்படி ஒரு பண்ற அனுமானம் உபயோகம் இல்லை. அப்ப என்னாச்சு, பிரத்யக்ஷத்தினால ஆகாசம் இல்லைங்கிறது சித்திக்கல, அனுமானத்தினாலையும் அது இல்லைங்கிறது சித்திக்காது. அப்ப ஆகாசம் எல்லா இடத்திலும் இருக்குங்கிறது தான் சித்திக்குமே தவிர அது இல்லைங்கிற அபாவமே சித்தமாகாததுனால நீ அதுல சித்த சாதன தோஷம் வந்தது, அதுதான் அதனுடைய அபாவம் எல்லா இடத்துலயும் இருக்கே, அந்த அபாவத்துக்கு அதை பிரயோகியாச்சே, அது உன்னோட சாத்தியம் சித்தமா இருக்கே அப்படின்னு சித்த சாதனம் காமிச்சு இந்த சித்த சாதனம் அங்க சொல்ல முடியாது, இதுக்காக நானும் இந்த லட்சணத்தை பரிஷ்காரம் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்ற. தத் வத்திரேக்கேன கசிச்சித் காரியஸ்ய அனுபபத்தே அபாவாச்ச, இந்த ஆகாசாபாவம் இல்லாட்டா என்ன கெட்டு போச்சு, என்ன காரியம் உனக்கு கெட்டு போகும், இது இல்லாட்டா அதனால உன்னால சித்திக்க முடியாது. ஒரு அம்சம் முடிஞ்சது, பாக்கி அடுத்த இதை சொல்றேன்.